السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وآله وصحبه أجمعين. وقد قال الله تعالى في القرآن القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول وأولي الأمر منكم فإن تنازعتم في شيء فردوه إلى الله والرسول إن كنتم تؤمنون بالله واليوم الآخر ذلك خير وأحسن تأويلا. ربي اشرح لي صدري ويسر لي أمري وحل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனும் ஆகிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்னல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும், அனைத்து முஸ்லிம்கள் மீதும், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமா. பேரன் கொண்ட இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹு தஆலா மகத்தான படைப்பாக மனித சமூகத்தை படைத்து அந்த மனித சமூகம் எல்லா காலங்களிலும் நேர்வழி அடைந்த நிலையில் இந்த உலகிலே வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அதற்குண்டான அத்தனை ஏற்பாடுகளையும் அல்லாஹ் அமைத்து வைத்து விட்டான். உலகிலே அனுப்பப்பட்ட இறை தூதர்கள், அல்லாஹுவால் இறக்கி அருளப்பட்ட வேதங்கள் அனைத்தும் மனிதனுடைய நேர்வழிக்காக வேண்டியே இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டது. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நபிக்கு பிறகும் அந்த சமூகத்திலே உயர்ந்த மக்களாக அறிஞர்களை உருவாக்கி அவர்களின் மூலமாக வேத வெளிச்சத்தையும் நபிமார்களது நடைமுறைகளையும் அல்லாஹ் இந்த உலகத்திலே வழக்கமாக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அமைத்து தந்துவிட்டான். மனிதர்களுடைய நிலைகளை பொறுத்து, அவர்களது வாழ்கின்ற காலங்களை பொறுத்து, ஒவ்வொரு காலத்திலும் நேர்வழியிலிருந்து மாறி வழிகாட்டை அவர்கள் தங்களது வாழ்வாக அமைத்துக் கொண்டார்கள். எப்போதெல்லாம் அது உச்ச நிலை அடைகிறதோ அப்போதெல்லாம் அதனை தடுப்பதற்கான முயற்சிகளும் இந்த உலகத்திலே நடைபெற்று வந்திருக்கின்றன. இறுதியாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த மனித சமூகத்திற்கு இறுதி நபியாகவும் மனித குலத்திற்கு நேர் வழிகாட்டியாகவும் அமைத்து அவர்களை இந்த உலகிலே வாழும் காலத்தில் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதை அப்படியே பின்பற்றி நடக்க வேண்டும் என்ற உத்தரவையும் அல்லாஹ் திருமறையிலே நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார். நான் வாசித்த இந்த வசனத்திலே சொல்லுவான், யா ஐயுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, அத்தியுல்லாஹ, அல்லாஹுக்கு வழிபடுங்கள், அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள், அத்தியோர் ரசூல, மேலும் ரசூலுக்கும் வழிபடுங்கள், மௌலில் நம்பி மின்கும், மேலும் உங்களிலே காரியங்கள் ஒப்படைக்கப்பட்டவர்கள், தலைமைத்துவம் உடையவர்கள், அவர்களுக்கும் வழிபடுங்கள். ஏதாகிலும் விஷயத்திலே நீங்கள் தர்க்கம் கொண்டு விட்டால், நீங்கள் அல்லாஹ்வின் பக்கமும் அல்லது ரசூலின் பக்கமும் திரும்பிவிடுங்கள். இன்குந்தும் தூமிரோன பில்லாஹி வல்யவமில் ஆகிர் தாலிக ஹைரும் வஹசன தஅவீலா. இதான் ஈமான் கொண்டு அல்லாஹ்வின் மறுமையினாலும் ஈமான் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு அழகான தெளிவான வெளிச்சமான பாதையாகும் என்று அல்லாஹ் இங்கே தெளிவுபடுத்தி காட்டுகிறான். அல்லாவுக்கு வழிபட வேண்டும், அதில் மாற்று கருத்து இல்லை. அல்லாவுடைய ரசூலுக்கு வழிபட வேண்டும். இந்த இரண்டையும் அல்லாஹ் தனித்தனியாக சொல்லி இருக்கிறான். தனித்தனியாக என்று சொன்னால் பிரித்து சொல்லாமல் அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் மேலும் உங்களிலே விஷயம் உடையவர்களுக்கும் நீங்கள் வழிபடுதல் என்று அல்லாஹ் சேர்த்து சொல்லி இருக்கிறான் என்று பார்க்கிற போது திருக்குறானை பின்பற்ற வேண்டும், பெருமானார் சல்லாசனுடைய வாழ்வு முறைகளையும் பின்பற்ற வேண்டும், குரானிலே இல்லாத ஏதாகிலும் செய்திகள் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலே நடந்திருக்குமானால், திருக்குறானிலே சொல்லப்படாத விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருப்பார்களானால் அதற்கும் கட்டுப்பட வேண்டும். குரானிலே சொல்லப்படலையே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தைகளை புறக்கணித்து விட முடியாது. ஒளில் அமரி நிற்கும் என்பதற்கு இமாம்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் விளக்கம் அளிக்கிற போது, மார்க்கத்திலே ஞானமுடையவர்கள், மார்க்க விஷயம் தெரிந்தவர்கள், மார்க்கத்திலே ஆழ்ந்த அறிவு பெற்றவர்கள், அவர்களையும் அவர்களுக்கும் கட்டுப்பட வேண்டும், அவர்களுக்கும் வழிபட வேண்டும். குரானும் ஹதீஸும் மட்டும் போதும் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா ஒளில் அமரி நிற்கும் என்று சொல்லியிருக்க வேண்டிய தேவை வந்திருக்காது. நம்மளே பலர்கள் அப்படித்தான், குரான் இருக்கிறது, ஹதீஸ் இருக்கிறது, எல்லா விஷயமும் இதிலே இருக்கிறது, அதற்கு மேல் என்ன தேவை இருக்கிறது என்று நினைப்பார்கள். அப்படி அல்ல, குரானையும் ஹதீஸையும் புரிந்து கொள்ளுகிற தன்மை எல்லாருக்கும் கிடைப்பதில்லை, அதை விளங்கிக் கொள்ளுகிற திறன் எல்லாருக்கும் வருவதில்லை. அல்லாஹ் திருமறையிலே சொல்வான், நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிந்தவர்களிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான். அப்ப அறியாத கூட்டம் ஒன்று இருக்கிறது என்று பொருள். எல்லா காலத்திலும் மார்க்கத்தை அறியாதவர்கள், மார்க்கத்தை விளங்காதவர்கள் இருப்பார்கள். அவர்கள் மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதை பற்றிய தெளிவு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நேரிய வழிதுதான் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், யார் மார்க்கத்திலே புலமைத்துவம் பெற்றிருக்கிறார்களோ, நிபுணத்துவம் பெற்றிருக்கிறார்களோ, தெளிவாக ஆராய்ந்து அறியக்கூடிய தன்மை பெற்றிருக்கிறார்களோ, அவர்களிடத்திலே சென்று அதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும், கேட்டுக்கொள்ள வேண்டும். அவர்களிடத்திலே போகாமல் என்னால் விளங்க முடியும், என்னால் இவைகளிலிருந்து அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும் என்ற மமதியிலே போய்விட்டோம் என்று சொன்னால் ஒரு காலம் நேர்வழி பெற்று விட முடியாது. பொதுவாக மனிதர்களிலே மூன்று வகையினர் இருக்கிறார்கள். ஒன்று படித்தவர்கள், இன்னொன்று படிக்காதவர்கள். அது மட்டுமல்ல, ஒன்றை நுணுகி ஆராய்ந்து அதிலே உள்ள விஷயங்களை ஆராய்ந்து சொல்பவர்கள். இப்ப மருத்துவம் இருக்கிறது என்று சொன்னால், மருத்துவம் படிக்காத நம்மை போன்ற மனிதர்கள், சாதாரண மனிதர்கள். இன்னொன்று மருத்துவம் படித்தவர்கள், அவர்கள் ஏதாகிலும் நோய் என்று போனால் அதற்குரிய மருந்தை கொடுப்பார்கள், அது படித்திருக்கிறார்கள். மூன்றாவது மருத்துவ நிபுணர்கள், மருந்துகளை கண்டுபிடிப்பவர்கள். இன்ன நோய்க்கு என்ன மருந்து குணமளிக்கும் என்று ஆய்வு செய்து அதிலிருந்து கண்டுபிடித்து அந்த மருந்தை கொண்டுபோவர்கள், தயாரிப்பவர்கள். இப்படி மூன்று வகையினர்கள் இருக்கிறார்கள். எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் இப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள். நமக்கு ஏதாகிலும் ஒரு சிக்கல் வருகிறது என்று சொன்னால், யாரிடத்திலே போனால் அந்த சிக்கல் அவிழுமோ, அதற்கு தீர்வு கிடைக்குமோ, அவரிடத்திலே போகிறோம். உதாரணத்திற்கு நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு வருகிறது, நாம் போய் நேராக நீதிபதியிடத்திலே போய் வாதாடுவதில்லை, அதற்கு படித்த சட்டம் படித்த ஒரு வக்கீலை அணுகிறோம், அவரின் மூலமாக வாதாடி பெறுகிறோம். இன்னும் சொல்ல போனால், அவரால் அந்த பிரச்சனை தீர்க்க முடியாது என்று இருக்கிற போது, சட்ட நுணுக்கங்களை அறிந்திருக்கிற ஒரு சட்டமேற்ற இடத்திலே போய் அதிலிருந்து நாம் விலகி வருவதற்கான வழிகளை தேடுகிறோம். ஆனால் மார்க்கத்தை மட்டும் யாரிடத்திலும் கேட்க வேண்டாம், யாரிடத்திலும் போய் அவசியம் இல்லை, கேட்க வேண்டிய தேவையில்லை. நேராக தெரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால் இதில் நகைப்புக்குரியதாக இல்லையா? ஒரு மருத்துவத்தை விட, ஒரு சட்டத்துறையை விட மார்க்கம் என்பது அவ்வளவு லேசானதாக போய்விட்டதா? திருக்குறளையும் ஹதீஸையும் அந்த அளவுக்கு சாதாரண மக்கள் விளங்கிக் கொள்கின்ற நிலையில் இருக்கிறதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் காட்டுவார்கள், என்னுடைய உபதேசம் என்பது மூன்று வகை இருக்கிறது, அது அதற்கு உதாரணத்தை சொல்வார்கள். கால இன்ன மஸ்லமா பாசனி அல்லாஹு பி அஸ்வஜல்,
மினல் ஹுதா வல் இல்மி, அல்லாஹு தஆலா நேர் வழிகாட்டுவதற்காக வேண்டி என்னை அனுப்பியதற்கு உதாரணம், இல்மை மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக வேண்டி என்னை அனுப்பியதற்கு உதாரணம் இது என்று சொன்னால், கமத்தில் ஹாயிசின் ஒரு மலையைப் போல, அசாதாரதன் பகாரத் மின்ஹா தாயிபத்துன் தையிபத்தன், கபிலத்தில் மாவு பான்பதத்தில் கலவு வல் உஸ்பா வல் உஸ்பல் கசீர, மழை பூமியிலே பெய்கிறது, பூமி விவசாய பூமியாக இருக்குமானால், மரம் செடிகளை முளைக்க வைக்கிற பசுமையான பூமியாக இருக்குமானால், அந்த மழையை அந்த பூமி வாங்கிக் கொண்டு மனிதர்களுக்கு பயன் தருகிற கனிகளையும் தானியங்களையும் கொடுக்கிறது. பூமி எல்லாமே ஒரே மாதிரி தான், பூமியில தான் விழுகின்ற மழை ஒரே மாதிரி தான், வாங்குகின்ற பூமியை பொறுத்திருக்கிறது. அது பசுமையாக பூமியானால் புற்பூண்டுகளை முளைக்க செய்யும், இலைதலைகளை முளைக்க செய்யும், தானியங்களை முளைக்க செய்யும், மக்களுக்கு அது பயன் தரும், தானும் பயனடைகிறது, பிறர்களுக்கும் பயனை தருகிறது. இன்னொரு பூமி இருக்கிறது, அது பூமி மழையை தேக்கிதான் வைக்கும், புற்பூண்டுகளை தராது, ஆறு குளங்களை போல அது மழை தண்ணியை தேக்கி வைத்துக் கொள்கிறது. அது தன்னை தனக்கும் அது பயன்படுகிறது, பிறர்களுக்கும் அந்த தண்ணீரால் உபயோகப்படுத்துகிறார்கள். மூன்றாவது பூமி கட்டாந்தரை, எவ்வளவு மழை பெய்தாலும் அந்த பூமியில அது ஈர்த்துக் கொள்வதில்லை, அது தேக்கி வைத்துக் கொள்வதில்லை, அதன் மூலம் செடி கொடிகளும் முளைப்பதில்லை, தானியங்களும் விளைவதில்லை, தண்ணீர் விழும் அது அப்படியே போயிடும். அதுபோலதான் என்னுடைய ஹிதாயத் என்கின்ற நேர்வழியும் இல்மும் என்பதாக பெருமானார் சொல்லாம் உதாரணமாக சொல்லி காட்டுகிறார்கள். இதுல சாதாரண மக்கள் கட்டாந்தரையை போல, நான் நம்மை போன்று மார்க்கத்தை நாம் கேட்கிறோம், ஆனால் அது நம்ம நினைவில் நிற்பதில்லை, போய்விடுகிறது. நடுவில் இருக்கிற கூட்டத்தினர்கள் அதை தேக்கி வைத்துக் கொள்கிறார்கள், பிறர்களுக்கும் அதை அள்ளிக் கொடுக்கிறார்கள். அவர்தான் அறிஞர்கள், மார்க்கத்தை கற்றுக்கொண்டவர்கள். என்ன மார்க்கம் சொல்லி இருக்கிறதோ அதை அவர்கள் வாங்கிக் கொண்டு அதை பிறர்களுக்கு கொடுக்கிறார்கள். முதல் தரமான மனிதர்கள் தான் ஆய்வாளர்கள், முஜ்தஹிதுகள். மார்க்கம் சொல்லியிருக்கிற விஷயங்களை, அது குறித்த விஷயங்களை ஆய்வு செய்து அதன் மூலம் அதிலே இல்லாத ஏராளமான விஷயங்களை, குர்ஆனிலும் ஹதீஸிலும் வெளிப்படுத்தாத ஏராளமான விஷயங்களை மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள், ஆய்வு செய்து அதை கண்டுபிடிப்பார்கள். இப்படி மூன்று வகையான மனிதர்கள் இந்த உலகத்திலே எப்போது வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். உதாரணத்திற்கு ஒன்றை சொல்ல வேண்டுமானால், ஹதீஸ் கலை வல்லுநர் அல்லாமா ஆமஸ் ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள் பள்ளிவாசலிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெண்மணி, அவள் ஜனாசாவை குளிப்பாட்டுகின்ற பெண்மணி, மையத்தை பெண் மையத்தை எங்கேயாவது ஏற்பட்டால் போய் குளிப்பாட்டுவார். அவளுக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் என்று சொன்னால், மாதவிடாய் காலங்களிலே பெண்கள் மாதவிடாயாக இருக்கிற போது மையத்தை குளிப்பாட்டலாமா? ஏன்னா அந்த நமாத் நேரங்களில் சில நேரங்களில் மையத்து வந்து விடுகிறது, குளிப்பாட்டலாமா வேண்டாமா, மார்க்கம் என்ன சொல்லுகிறது என்ற சந்தேகத்தை ஹதீஸ் கலை வல்லுநர் அவர்களிடத்திலே வந்து கேட்கிறார். அவங்க யோசிச்சாங்க, யோசிச்சுட்டு பார்த்தாங்க, இது சம்பந்தமா ஒண்ணு ஹதீஸ் இல்லையே, சம்பந்தமா ஒண்ணு ஹதீஸ் தெளிவாக சொல்லப்படவில்லையே என்று பதில் சொல்லிவிட்டார்கள். இருந்தாலும் இதை தெரியாம போக முடியாது என்று சொல்லி தயங்கி கொண்டு நிற்கிறார். பக்கத்தில் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லா அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். எனக்கு தெரியல, அந்த அவர்கிட்ட போய் கேள், அவர் பக்கி, ஹதீசுகளை சொல்பவர் மட்டுமல்ல, ஹதீசுகள் இருந்து சட்டங்களை எடுப்பவர், அந்த அளவுக்கு நிபுணத்துவம் பெற்றவர். அதாவது எல்லாத்துக்குமே அந்த திறமை வந்து விடுவதில்லை, எல்லாத்துக்குமே அப்படியான அறிவு வந்து விடுவதில்லை. அல்லாஹ் இமாம்களுக்கு அது நிறைவாக கொடுத்திருந்தார். அவர்களே போய் கேள் என்று சொன்னார்கள். இவருடைய மாணவர் தான் அவர். அவர் சொன்னார், மாதவிடாய் காலத்தில் மையத்தை குளிப்பாட்டலாம் என்று சொன்னார். அப்படியா என்று கேட்டுவிட்டு அந்த பெண் போய்விட்டார். ஆமஸ் ரஹமத்துல்லா அவர்கள் இமாம் அபூ ஹனீஃபா அவர்களை பார்த்து கேட்டார்கள், எப்படி அதை சொன்னார், என்ன ஆதாரம் என்று கேட்டார்கள். சொன்னாங்க, நீங்க சொல்லித்தந்த ஹதீஸ் தான் ஆதாரம் என்று சொல்லிவிட்டு விளக்கம் சொன்னார்கள். நீங்கள் தான் எங்களுக்கு ஹதீஸை படித்து தந்தீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியிலே ஏசிகா பிறந்து இருக்கிற போது வீட்டுக்குள்ள ஒரு பாய் துண்டு பாய் கொண்டு கிடந்தது. வீட்டில் இருக்கிற போது பள்ளிவாசல இருந்து பாய் எடுக்க சொன்னார்கள், ஒரு துண்டு பாய். அப்ப ஆயிஷா ரலானு சொன்னார்கள், நான் ஹயலுக்காரியாக இருக்கிறேன், மாதவிடாய் உடைகளாக இருக்கிறேன் என்று சொன்னேன். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய மாதவிடாய் உன்னுடைய கையிலே இல்லை என்று சொன்னார்கள். மாதவிடாய் என்பது ஒரு சுத்தமில்லாத நிலை, அது உடல் முழுவதும் நஜீஸ் என்பது அர்த்தம் அல்ல. உன்னுடைய கையிலே இல்லை என்று சொன்னார்கள், எடு என்று சொன்னார்கள். நான் அந்த பாய் எடுத்து கொடுத்தேன். அது மட்டுமல்ல, யாத்திகா பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலையை என்னுடைய வீட்டின் பக்கமாக, ஐசானைக்கு வீடும் பள்ளிவாசலும் ஒண்ணு, வீட்டு பள்ளிவாசலுக்குள்ளே இருந்து தலையை என்னுடைய வீட்டு பக்கமாக நீட்டி தருவார்கள். அதே தலையிலே நான் எண்ணெய் தடவி விடுவேன், தலையை வாரி விடுவேன் என்று ஆயிஷா நாயகி அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸில் இருந்து தெரிகிறது, கையிலே நஜீஸ் கிடையாது. மாதவிடாய் என்பது உடல் ரீதியான ஒரு அசுத்தம், அது கையிலோ மற்ற பாகங்களிலோ வருவதில்லை. எனவேதான் அந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து மாதவிடாய் காலத்திலும் மையத்தை குளிப்பாட்டலாம் என்று பதில் சொன்னேன் என்று சொன்னார்கள். தெளிவாக ஹதீஸிலே சொல்லப்படாத இது போன்ற விஷயங்களை எடுத்துச் சொல்வதற்கு தான் இமாம்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே எல்லா பிரச்சனைகளும் வரவில்லை, சஹாபாவுடைய காலத்திலும் வரவில்லை. இஸ்லாம் விரிந்து பரந்து உலகம் முழுவதும் இஸ்லாம் சென்று அடைந்த போது அந்தந்த பகுதியிலே புது புது பிரச்சனைகள் ஏற்பட்டன, புது புது விளக்கங்கள் தேவைப்பட்டன. அந்த காலங்களிலே அவர்கள் திண்டாடினார்கள். அங்கே இருக்கிற முஃப்திகளிடத்திலே கேட்பார்கள், அறிஞர்களிடத்திலே அவர் ஒரு கருத்தை சொல்லுவார், இன்னொருவர் வேறு விதமாக கருத்தை சொல்லுவார். ஆக அவர் சொல்லுகின்ற கருத்தை அந்த பகுதியில் உள்ளவர்கள் எடுத்துக்கொண்டார்கள், இன்னொரு பகுதியில் உள்ளவர்கள் அவர் சொன்ன கருத்தை எடுத்துக்கொண்டார்கள். ஒரே பிரச்சனைக்கு 10 விதமான கருத்துக்கள் சொல்லப்பட்டாலும் அந்தந்த பகுதியில் உள்ளவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா இதற்கான ஒரு ஏற்பாடு செய்வதற்காகத்தான் மதுஹபுகள் என்ற ஒரு நிலையை அல்லாஹ் இங்கே உருவாக்கினான். ஒரே ஒரு மதுஹபின் மூலமாக எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணுகிற நிலையை அல்லாஹ் உருவாக்கினான். அதற்கு தகுந்த அறிவு புலன்களை அவர்களுக்கு கொடுத்தான். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, இமாமுகள் என்பவர்கள் நம்மை போல சாதாரணமானவர்கள் என்று யாரும் எண்ணிக்கொள்ளக்கூடாது. இறையச்சத்திலே 100 மடங்கு அவர்கள் சிறந்தவர்கள். அல்லாவை அஞ்சுவதிலும் அல்லாவை வணங்குவதிலும் அல்லாவை அல்லாவை கொண்டு ஈமான் கொண்டதிலும் பன்மடங்கு உயர்ந்தவர்கள். ஒருபோதும் தவறான தீர்ப்புகளை அவர்கள் கொடுக்க மாட்டார்கள். இப்படி செய்வதற்கு மார்க்கத்திலே நமக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. எல்லா விஷயங்களும் அந்த காலத்திலே ரசூலுல்லாஹி காலத்திலே தீர்ப்பு சொல்லப்பட்டு விட்டது என்பது பொருள் அல்ல. அதற்கு பின்னால் வாழ்ந்த மார்க்கத்தை அறிந்து ஆய்வு செய்து அதில திறன்பட முயற்சித்து அதை எடுத்துக்கொண்ட இமாம்கள் நிறைய பேர்கள் இங்கே நமக்கு தெளிவுபடுத்தி இருப்பதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இமாம் அபூஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி காலத்தில் ஒரு வீட்டில் ஒரு திருடன் புகுந்து வீட்டில் இருக்கிற பொருள்களை எல்லாம் சூறையாடி விட்டான். எல்லாத்தையும் மூட்டை கட்டி வெளியில கொண்டு வந்து வைத்து விட்டு கத்தி எடுத்து அந்த மனிதனை அந்த வீட்டு ஓனரை அவருடைய உரிமையாளரை சென்று சொன்னான், நான் தான் திருடுனேன்னு சொல்லி நீ வந்து வெளியில சொல்லக்கூடாது. அப்படி சொல்லிவிட்டால் நீ உன்னுடைய மனைவி தலாக் ஆகி விடுவாள் என்று எனக்கு சத்தியம் செய்து கொடு என்று குரானை கொடுத்து சத்தியம் செய்ய வைத்தான். குரானை சத்தியம் செய்யக்கூடாது, நல்ல அறிவில்லாதவன் இது சொல்லி சத்தியம் செய்ய என்று சொல்லிவிட்டான். அந்த மனிதர் கத்திக்கு பயந்து என்ன செய்து விட்டார், நான் வெளியில நீதான் திருடினா என்று நான் வெளியில சொன்னால் என்னுடைய மனைவி தலாக் ஆகி விடுவாள் என்று சத்தியம் செய்து சொல்லிவிட்டான். திருட என்ன செய்தான்னு சொன்னா, திருடப்பட்ட பொருள் இந்த உரிமையாளருக்கு முன்னதாகவே வெளியில தெருவில கூவி கூவி விட்டுக் கொண்டிருந்தான். இவருக்கு ஒண்ணுமே பேச முடியல, ஏன்னா என்னுடைய பொருள் என்கிட்ட இருந்தா திருடுனான்னு சொன்னா மனைவி தலாக் ஆகி விடுவாள், என்ன செய்வது? யாராக இமாம் அபூஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்தார், வந்து யார் திருடினார் என்றெல்லாம் சொல்லவில்லை, இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்து விட்டது, திருடன் என்னிடத்தில் சத்தியம் வாங்கி விட்டான், இப்போது நான் என்ன செய்ய முடியும்? மாம் அபூஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு யோசனை சொன்னார்கள், நீ நேராக பள்ளிவாசலுக்கு போ, பள்ளிவாசலிலே முக்கியஸ்தர்களை அழைத்து வை, நான் இப்போது வருகிறேன் என்று சொல்லி பின்னால் போனார்கள். முக்கியஸ்தரிடத்திலே சொன்னார்கள், பொருள் திருடப்பட்டிருக்கிறது, திருடன் யார் என்று கண்டுபிடிக்க வேண்டும், அவருக்கு தெரிந்தாலும் அவர் சொல்ல முடியாது, சொல்லிவிட்டால் இவருடைய மனைவி தலாக் ஆகி விடுவார். எனவே நீங்கள் ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டும், இந்த பகுதியில் இந்த மால்லாவில் இருக்கிற எல்லாத்தையும் பள்ளிவாசலுக்கு வர சொல்லுங்கள், வந்து வரிசையாக போக வேண்டும். இவரா திருடன் என்று நீங்கள் யாராவது கேட்கணும், அவர் இல்லைன்னு சொல்லுவார். இவரா இவரான்னு வரிசையா கேட்க வேண்டியது இல்லை, இல்லைன்னு சொல்லுவார். திருடன் வருகிற போது நீங்கள் அந்த கேள்வியை கேட்க வேண்டும். அப்படி கேட்கிற போது அவர் ஒன்னும் பதில் சொல்லக்கூடாது, ஆமான்னு சொல்லக்கூடாது, இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்போது நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், இவன் தான் திருடன் சொல்லி என்று ஒரு பத்துவாரை கொடுத்தார்கள். அதன் அடிப்படையிலேயே எல்லா மனிதர்களையும் வரவழைத்து அப்படி கேட்கப்பட்டது. கடைசியில திருடன் வருகிற போது அவர் அமைதியாக இருந்தார், பதிலே சொல்லவில்லை, விளங்கிக் கொண்டார். இவன் தான் திருடி இருக்கிறான் சொல்லி பிடிச்சாங்க, பொருள்களை வாங்கி கொடுத்தார்கள். உன்னுடைய மனைவி இப்ப தலாக் ஆக மாட்டாள் என்று சொல்லிவிட்டார்கள். இப்படியாக புது புது பிரச்சனைகள் வருகிற போது அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுப்பது எப்படி என்று பார்த்தால், குர்ஆனிலும் ஹதீஸிலும் அதில் இருக்கிறது என்று சொன்னாலும் கூட எல்லாராலும் அப்படி தீர்ப்பு கொடுக்க முடியாது. இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இருக்கிற போது அவருடைய அறிவும் அறிவை பற்றி சோதிப்பதற்காக எத்தனை எத்தனை சோதனைகள், நம்மை போன்ற மனிதர்களும் அந்த காலத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள், கடும் பொறாமை கொண்டிருந்தார்கள். அவருடைய அறிவின் மீது எதை கேட்டாலும் பதில் சொல்லி விடுவார்கள், உடனடியாக பதில் சொல்லி விடுவார்கள், சட்டன பதில் சொல்லி விடுவார்கள். யோசிக்கிறதுக்கு அந்த யோசனைக்கு இடமே கிடையாது, எந்த பதிலும் உடனடியாக அவருடைய வாயிலிருந்து வந்துவிடும். ஹாரூன் ரஷீத் பாஷாவுடைய அவையில ஒரு கேள்வி வருகிறது. ஒரு மனிதர் வந்து கேட்டார், ஒரு சகோதரி இறந்து போன ஒரு மனிதருக்கு ஒரு சகோதரி இருக்கிறாள், அவருக்கு ஒரே ஒரு திருகம் தான் அந்த இறந்து போன மனிதனுடைய சொத்திலே இருந்து வாரிசு பாகமாக கிடைத்தது, ஒரே ஒரு திருகம் மட்டுமே கிடைத்தது. அப்படின்னா அதனுடைய விளக்கம் என்ன என்று கேட்டார். பாதிஷாவுடைய அவையிலே நிறைய உலமாக்கள் இருக்கிறார்கள், கேட்கிறாங்க, யாருக்குமே பதில் சொல்ல தெரியல. இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுந்து சொன்னார்கள், நான் பதில் சொல்கிறேன் என்று சொன்னார்கள். இறந்தவர் அவருக்கு சொத்துக்கள் இருக்கிறது, அவருக்கு வாரிசுகளும் இருக்கிறார்கள், ஒரு சகோதரி மட்டும் இருக்கிறால் அவளுக்கு ஒரே ஒரு திருகம் மட்டும்தான் வாரிசு பொருளாக கிடைத்தது, ஒரு ரூபா மட்டும்தான். அப்படியானால் அவருடைய கணக்கு என்ன என்று கேட்டபோது இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், இறந்தவருக்கு தாய் இருக்கிறார், ஒரு தாய், ஒரு மனைவி, இரண்டு பெண் மக்கள், 12 சகோதரர்கள், ஒரு சகோதரி என்று சொல்லிவிட்டு அவர் சொன்னார், இரண்டு பெண் மக்களுக்கு 3:1 என்ற கணக்கில் 600 திருகங்களிலே 400 திருகம் அவருக்கு போய்விடும். இறந்தவர் 600 திருகங்களை விட்டு போயிருக்கிறார், அதில் இரண்டு பெண் மக்களுக்கு 400 திருகம் போய்விடும். பாக்கி இருக்கிற 200 திருகத்திலே தாய்க்கு 6:1 என்ற கணக்கிலே 100 திருகம் போய்விடும். பாக்கி இருக்கிற 100 திருகத்தில் மனைவிக்கு 8:1 என்ற கணக்கில 75 திருகம் போய்விடும். 3வதாக 12 சகோதரர்கள், அவர்களுக்கு 2:2 திருகங்கள், பெண்ணுக்கு 1 என்று வருகிற போது ஆணுக்கு 2 என்ற அடிப்படையில் ஒரு பெண் ஒரு சகோதரி அவளுக்கு 1 திருகம், ஆண்களுக்கு 2 திருகம், 12 பேர்களுக்கு 24 திருகமும் போய் கடைசியில் 1 திருகம் அந்த தன்னுடைய சகோதரிக்கு கிடைக்கும் என்று அவர்கள் விளக்கம் அளித்தார்கள். அந்த காலத்திலே அல்லாஹ்வுத்தால அவர்களுக்கு கொடுத்திருந்த அறிவு, இன்னைக்கு இருக்கிற கம்ப்யூட்டர் எல்லாம் தோத்து போய்விட வேண்டும், நாம என்ன போட்டு மண்டையை குறைஞ்சாலும் வராது, அந்த மாதிரியான விஷயங்களை, சிக்கலான விஷயங்களை நொடிப்பொழுதில சீக்கிரத்திலேயே சொல்லிவிடுகிற அந்த தன்மை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். சும்மான உலகம் முழுவதும் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, உலகம் முழுவதிலும் இருக்கிற இத்தனை கோடி முஸ்லிம்கள் அவர்களை ஏற்று 1300 வருடங்களாக அவர்கள் வகுத்து தந்த பாதையை நடைபோட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது சாதாரணமான விஷயம் அல்ல. அல்லாஹ் அந்த அளவுக்கு அவர்களுக்கு அறிவு தேர்ச்சியை கொடுத்திருந்தான். இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அவரிடத்திலே இப்லீஸ் ஒரு நாள் மாறுவிடத்திலே வந்தான், ஒரு மாணவனாக வந்து உட்கார்ந்து கொண்டு கேட்டான், நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். என்ன கேள்வி என்று கேட்டார்கள். ஒரு மனிதனை படைத்தான், அந்த மனிதன் அந்த படைத்தவனுக்கு என்னெல்லாம் சொன்னானோ எல்லாத்தையுமே செஞ்சான், கடைசியில அவன் நாடினால் அந்த மனிதனை சொர்க்கத்துக்கு கொண்டு போவான் அல்லது அவன் நாடினால் நரகத்திலே தள்ளி விடுவான், இது நியாயமா என்று கேட்டான். இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வந்து கேட்பவர் யார்? யார் என்பதை விளங்கிக் கொண்டார்கள். இப்படியான கேள்வி யாரு கேட்க முடியும் என்று விளங்கிக் கொண்டார்கள். விளங்கிக் கொண்டு பதில் சொன்னார்கள், அல்லாஹ் அவனை அந்த மனிதனுடைய விருப்பத்திலே படைத்திருந்தால், அவனுடைய விருப்பத்திற்கேற்ப படைத்திருந்தால் அல்லாஹ் செய்யறது அநியாயம் தான். ஆனால் அல்லாஹ் தன்னுடைய விருப்பத்திலே அந்த மனிதனை படைத்திருந்தால் அவன் செய்வது சரிதான், அவனை யாரும் எதையும் கேட்க முடியாது என்று பதில் சொன்னார்கள். எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைகளிலும் மார்க்கத்திலிருந்து பெறலாது, அதற்கு ஒரு சிறிய கீறல் கூட ஏற்படாது. தங்களது வாழ்விலே அவர்கள் அதற்கான விளக்கங்களை சொல்லியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அதுபோலத்தான் ஒரு மனிதர் இதுபோல ஒரு கேள்வி வந்தது. ஒரு பெண் வந்து கேட்டார், என்னுடைய கணவர் ஒரு பையை என்னிடத்திலே கொடுத்தார், இந்த பையில என்ன இருக்கிறது என்பது தெரியாது, இதை கொடுத்து விட்டு சொன்னார், இதை பிரித்தாலும் இதை கிழித்தாலும் இதை வந்து அழித்தாலும் என்ன செய்யணும், அதாவது பிரிக்கவும் கூடாது கிழிக்கவும் கூடாது எரிக்கவும் கூடாது, ஆனால் இது இருக்கிற பொருளை என்ன செய்ய வேண்டும், அழித்து விட வேண்டும். எப்படி முடியும், அந்த பையில் தைக்கப்பட்டு சீல் போடப்பட்டிருக்கிறது, பிரிக்கவும் கூடாது அதே நேரத்தில் அதை வந்து அழிக்கணும், உள்ள இருக்கிற பொருளை அழிக்கணும், ஆனால் அதை நெருப்பில் இட்டு கொளுத்தவும் கூடாது. அப்படி இருந்தால் சரி, அப்படி இல்லாம அதில் இருக்கிற பொருளை நீ ஏதாவது ஒன்று செய்து விட்டால், அதை எடுக்காமல் விட்டு விட்டால் நீ தலாக்காக்கி விடுவார், அதில் இருக்கிற பொருளை எடுக்காம விட்டுலே தலாக்காயிடுவார், ஆனால் அது பொருளை என்ன செய்யணும், அழிச்சிடணும். இதை கேட்டு வந்தபோது அந்த பையில என்ன இருக்கிறது என்பதை தெரியாது, இதை எப்படி வெளியாக்குவது, இதை எப்படி அழிப்பது என்றும் புரியவில்லை. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதில் சொன்னார்கள், அப்படியானால் அந்த பையில உப்போ சர்க்கரையோ தான் இருக்க வேண்டும், அதை தண்ணீரிலே போட்டு விடு, அது பையை கிழிக்க வேண்டாம் பிரிக்க வேண்டாம் நெருப்பிலும் போட வேண்டாம், நீ தலாக்கும் ஆக மாட்டாய் என்று சொன்னார்கள். அதுபோலவே அது தண்ணீரிலே போடப்பட்ட போது உப்பு உள்ளே இருந்த பொருள் உப்போ சர்க்கரை அது கரைந்து போய்விட்டது, ஆக அந்த பொருள் அழிந்து விட்டது. அந்த காலத்தில் உள்ள மனிதர்கள் விளையாட்டுக்காக வேண்டியும் வினயமாகவும் சில நேரங்களில் இப்படியெல்லாம் சொல்லி வருவார்கள். அப்படி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கின்றன. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை சோதிப்பதற்காக வேண்டி கிடுக்குப்பிடியான பல கேள்விகளை கேட்பார்கள், நெருக்கடியான கேள்விகளை கேட்டு அவர்களுக்கு அவர்களை தலைகுனிய வைக்க என்பதற்காக வேண்டி எல்லாம் பல கேள்விகளை கேட்பார்கள். எல்லா கேள்விக்கும் அவர்கள் பதில் சொல்வார்கள். ஒரு முறை இப்படி வந்து கேட்டார்கள், ஒரு மனிதர் தொழுது கொண்டிருக்கிறார், முதல் சலாம் சொன்ன உடனே அவருடைய மனைவி தலாக்காகி விட்டாள், இரண்டாவது சலாம் சொன்ன போது அவருடைய தொழுகை முடிந்து விட்டிருந்தது, தொழுகை பாத்திலாகி விட்டது, சலாம் கொடுத்து விட்டு அவர் உயர்ந்து வானத்தை நோக்கினார், அந்த நேரத்தில் அவர் 1000 திருகங்கள் செலுத்த வேண்டிய கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டது. அப்படியானால் இது என்ன என்று கேட்டார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் விளக்கம் சொன்னார்கள், முதல் சலாம் கொடுத்த உடனே தன்னுடைய மனைவி தலாக்காகி விட்டாள் என்று சொன்னீர்கள், அந்த மனைவி காணா போன ஒரு கணவனின் மனைவி, காணா போய் ரொம்ப நாள் ஆச்சு, வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டார், கல்யாணம் பண்ணி இவர்கள் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், எப்போது காணா போன மனிதன் வந்து விட்டானோ அப்போ இவர்களுக்குள்ள திருமணமும் முடிந்துவிடும், தானாக முடிந்துவிடும், தலாக்குக்கெல்லாம் போக வேண்டியதில்லை. முதல் கணவர் மறைந்து விட்டால் நீண்ட ஆண்டுகள் ஆகிவிட்டன, அவர் வரவே இல்லை, இந்த பெண் வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டார், கல்யாணம் பண்ண பிறகு முதல் கணவர் வந்து விட்டால் முதல் கணவர் நிக்காக வந்து அங்கே உறுதிப்படுகிறது, இரண்டாவது செய்த திருமணம் முறிந்து விடுகிறது, பாத்திலாகிவிடும். இரண்டாவதாக சொன்ன இடதுபுறம் சலாம் கொடுக்கிற போது அவர்கள் தொழுகை பாத்திலாகி விட்டிருந்தது என்று சொன்னீர்கள், இரண்டாவது புறம் சலாம் கொடுக்கிற போது அவருடைய ஆடையை கவனித்தார், அதிலே நஜீஸ் பட்டிருந்தது, அதை அறியாமல் அவர் வந்து தொழுகையில் ஈடுபட்டு விட்டார், நஜீச பார்த்த உடனே தொழுக முடிஞ்சிடும், தொழுதெல்லாம் சலாம் முடிச்சிட்டோம், சலாம் எல்லாம் கொடுத்துட்டோம், பார்க்கிறோம் நஜீஸ் இருக்கிறது துணியில, அல்லது துணி கிழிந்து இருக்கிறது, தொடைக்கு மேல துணி என்ன செய்கிறது, கிழிந்து இருக்கிறது, இதை பார்த்து விட்டால் தொழுகை முறிந்துவிடும், திரும்ப தொழுகை திருப்பி தொழ வேண்டும், ஆடையை மாற்றிவிட்டு தொழ வேண்டும். மூன்றாவதாக அவர் வானத்தை நோக்கினார், அந்த நேரத்தில் அவருக்கு 1000 திருகங்கள் கொடுக்க வேண்டிய நிலை நிர்பந்தம் ஏற்பட்டது என்று சொன்னால், அன்றைக்கு முதல் பிறை அவர் பார்த்தால் அந்த முதல் பிறையில 1000 திருகங்களை திருப்பி தருவதாக சொல்லி கடன் வாங்கியிருந்தார், இப்போது அதை நிறைவேற்றுவதன் மீது கடமையாகிவிட்டது என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். இப்படி குதர்க்கமான எதிரும்புதிரமான கேள்விகள்லாம் வருகிற போது அதற்கெல்லாம் தக்க முறையிலே விளக்கம் சொல்லுகிற திறன் அவர்களுக்கு இருந்தது. அல்லாஹ் சிம்மோன் அவர்களை இந்த மார்க்கத்தினுடைய தலைவர்களாக ஆக்கவில்லை. அது மட்டுமல்ல, நான் அடிக்கடி சொல்வதுண்டு, வலிமார்களுடைய வரலாறுகளை நீங்கள் படித்தால் பல வலிமார்கள் ஆரம்ப காலத்தில் பெரும் திருடர்களாக இருந்திருக்கிறார்கள், கொள்ளை கூட்டத்தினுடைய தலைவராக இருந்திருக்கிறார்கள். மது குடிப்பதில மது மடாக்குடி என்று சொல்கிற அளவுக்கு குடிக்குகின்ற பழக்கத்தை இருந்திருக்கிறார்கள். பலர்கள் பலவிதமான தவறான செயல்களில் ஈடுபட்டிருப்பார்கள். கடைசியில ஒரு கட்டத்தில் அவர்கள் திருந்தி வருந்தி தன்னுடைய பாவத்துக்கெல்லாம் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டு மனிதர்களாக மாறி மிகப்பெரிய மகான்களாக மாறியிருக்கிறார்கள். பிற்காலத்திலே அவர்களுடைய அவர்கள் சொன்ன சொற்பொழிவுகள் எல்லாம் இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய நீரோட்டமாக அமைகிற அளவுக்கு மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய மகான்களாக மாறியிருக்கிற வரலாறுகளை பார்க்கிறோம். ஆனா அல்லாஹு தஆலா இமாமுகளுடைய விஷயத்தை நீங்கள் பார்த்தால், சின்ன பிராயத்தில் இருந்தே விவரம் தெரிந்த அதற்கு முன்னரும் சரி எந்த தவறிலும் ஈடுபடாதவர்கள். சாதாரணமாக சொல்லுகிற பொய்யும் கூட அவருடைய வாழ்க்கையிலே சொல்லியிருக்க மாட்டார்கள். ஒரு பொய் சொன்னதாகவோ ஒரு தவறான காரியத்தில் ஈடுபட்டதாகவோ ஒரு தவறான நிலையில இருந்து அதுக்கப்புறம் திருந்தி அவர் இமாமாக வந்தார் என்றெல்லாம் கிடையாது. அல்லாஹ் தஆலா இவர்களை சமுதாயத்தினாக பிற்காலத்திலே அமைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய சிறு பிராயத்திலே இருந்தே பரிசுத்தமாக பக்குவமாக அவர்களை அல்லாஹ் வளர்த்தி இருக்கிறார். இமாமுகளுடைய வரலாறுகளை படித்து பார்த்தால் தெரியும். இதே அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தினுடைய தலைவர்களாக இருக்கிறவர்கள், இந்த சமூகத்தை வழி நடத்தக்கூடியவர்கள், நாம் அறியாத பல விஷயங்களை நமக்கு சொல்லித் தருகிற திறனுடையவர்கள் என்பதை நாம் இங்கே தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எதெல்லாம் கருத்து வேறுபாடுகளாக இருந்ததோ அது பிற்காலத்திலும் தொடர்ந்து கொண்டே வந்தது, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலும் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், பனு குறையலா என்ற அந்த கூட்டத்தார்களிடத்தில் சஹாபாக்களை அனுப்புகிற போது அந்த சீக்கிரம் போய் சேரணுங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் அந்த இடத்துல போன பிறகு அசர் சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். அங்க போன பிறகு அசர் சொல்ல வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம், வேகமா போங்கன்னு அர்த்தம். போகின்ற வழியிலே தாமதம் ஏற்பட்டு விட்டது, அசருடைய நேரம் வந்து விட்டது. சஹாபாக்கள் ஒரு பிரிவினர் அசருடைய நேரம் வந்து விட்டது, அதனால் அசர் தொழுந்து விட்டார்கள். இன்னொரு பிரிவினர்கள் ரசூலுல்லாஹ் அங்க போய்தான் அசர் தொழுக சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அங்க போன பிறகு தொழுதார்கள். இப்போது திரும்பி வந்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி சொல்லப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க ரெண்டு பேரும் செய்தது சரிதான் சொன்னாங்க, நீங்க தொழுதது சரிதான், அவர்கள் பனு குறைவா இருக்கு இந்த இடத்திற்கு போய் தொழுதும் சரிதான், ரெண்டு பேருமேலே தப்பு இல்லைன்னு சொன்னாங்க. இது மாதிரி ஹதீஸ்கள் இப்படிப்பட்ட வித்தியாசமான சில ஹதீஸ்கள் இருக்கும், அந்த ஹதீஸ்கள் அப்படி மாற்று கருத்து இருக்கிற போது இமாமகத்திலும் அந்த மாற்று கருத்து வந்தது. அது அல்லாமல் இவர்களாக இவர் சுயமாக அவர் அப்படி சொல்லி இருக்கிறாரா நான் இப்படி சொல்லுவேன் என்ற பொருளிலே எப்போதும் சொன்னதில்லை. அவர் அந்த மாதிரி தீர்ப்பு செய்திருக்கிறாரா நான் இப்படி சொல்லுவேன் என்று அவர்கள் விதாண்டாவதமாக சொன்னதில்லை. அல்லாஹுக்கு அஞ்சியவர்கள், அல்லாஹு தாலாவுடைய அவன் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டவர்கள். எனவே அவர்கள் சொன்ன அத்தனை தீர்ப்புகளும் சரியானவை தான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே யாரெல்லாம் இமாமுகளுடைய கருத்துக்கு ஒப்ப தங்களது வாழ்வை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் நேர்படி விடுவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரத்தில் அவர்களை புறக்கணித்து விட்டு இஸ்லாத்தை நீங்கள் உண்மையான இஸ்லாத்தை அறியவும் முடியாது. எனவே குரானில் இருந்தும் ஹதீஸ்களில் இருந்தும் தெளிவான சட்டங்களை அவர்கள் நமக்கு பிரித்து தந்திருக்கிறார்கள், அதை பின்பற்ற வேண்டும். பின்பற்றுவதிலே நாம் ஆர்வம் காட்ட வேண்டும். நம்மிடத்தில் அந்த ஆர்வம் குறைந்திருக்கிற காரணத்தினால்தான் இதுபோன்ற வீணர்கள் தங்களது ஜாலத்தை வார்த்தை ஜாலத்தை வைத்து இந்த சமூகத்தை கூறு போடுகிற முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒருபோதும் அதற்கு இடமளித்துவிடக் கூடாது. வல்ல ரஹ்மான் நமக்கு நேரிய வழியை காட்டி அதன் மீது ஸ்திரமாக நின்று வாழுகின்ற தௌஃபிக்கை வழங்கி அருள்வானாக என்று கேட்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹர் தவான் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சுன்னத்துல்